மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தியான கூட்டங்களுக்காக நாம் தெரிந்து கொண்ட அந்த தலைப்பு விக்டோரியஸ் லைஃப், அதாவது ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனிடத்திலே பிளஸ் உண்டு, மைனஸ் உண்டு. என்னிலும் மைனஸ் உண்டு, என்னிலும் பிளஸ் உண்டு. ஆனால் மைனஸ் இல்லாத ஒரே ஒருவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனால் நம்முடைய போதரையா காலை தியான கூட்டத்திலே சொன்னவிடமாக, ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரிடத்தில் இல்லாமல், அல்லது அவருடைய உதவி இல்லாமல் வேறு யாராலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் பெற முடியாது. இந்த செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 1 யோவானின் புஸ்தகம் 5:1-5 வாக்கியங்களை நான் எடுத்துக்கொண்டேன். அதிலே 4வது வாக்கியம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஏராள பெயர்கள் வேதாமத்தில் இருக்கிறது. சீடர்கள் என்பது ஒரு பெயர், கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயர், உலகத்தை கலக்கிறவர்கள் என்கிற ஒரு பெயர், சகோதரர்கள் என்பது இன்னொரு பெயர், பரிசுத்தவான்கள் என்பது இன்னொரு பெயர், சபையார் என்பது இன்னொரு பெயர். ஆனால் இன்னொரு பெயர் என்னவென்றால் அவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். வெளிப்படுத்தல் 2:7 நாம் வாசித்தோம். வெளிப்படுத்த விசேஷத்திலே 7 சபைகள், அந்த 7 சபைகளின் அந்த இறுதியிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று 7 சபையிலும் அதுங்கு வருகிறது. ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், விக்டர்ஸ், அதாவது ஜெயங்கொள்ளுகிறவர்கள். நான் இன்றைக்கு 3 குறிப்புகள் வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னவென்றால், த டெஃபினிஷன் ஆஃப் அன் ஓவர் கம்மர், அதாவது விக்டோரியஸ் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஆங்கில பதம் ஓவர் கம்மர், ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஆகவே இரண்டுமே ஒரே ஒரு அர்த்தம்தான். முதலாவது ஜெயங்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை குறித்த, ஜெயங்கொள்ளுகிற அந்த ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 5:4 பாருங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவருடைய அடியார்களாகிய நானும் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிரேக்க வார்த்தையிலே இந்த ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்பவர்களுக்கு என்ன அர்த்தம் என்றால் விக்டர்ஸ், அதாவது ஜெயிக்கிறவர்கள் என்று பொருள். நம்முடைய மேடையில் இருக்கிற அந்த படத்தை பார்ப்பீர்களானால் அதிலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கை ஒருவன் தாண்டுகிறான். அந்த பள்ளத்தாக்கின் இந்த குழியிலே விழுந்தால் தோற்று போவான், ஆனால் அதை தாண்டி விடுவானால் அவன் ஜெயங்கொள்ளுகிறவன். இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற அந்த வார்த்தைக்கு அந்த கிரேக்க பதத்திலே நவுன் என்ன வருகின்ற, நைக்கி என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஒருவேளை அமெரிக்காவில் உள்ள ஒரு விண் ஏவுகணைக்கு பேரும் இந்த பேரு தான். அதே சமயத்தில் அநேகர் பாதரட்சை போடும் பொழுது அதிலே ஒரு கம்பெனியினுடைய பேரும் இது தான். ஆகவே இந்த ஜெயங்கொள்ளுகிறவர் என்றால் என்ன, வெற்றி கொள்ளுகிறவர்கள், மேற்கொள்ளுகிறவர்கள், அதே சமயத்தில் எல்லாரை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற பேர் வரும். கிரேக்கர்களுக்கு ஒரு பழக்கம், ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த ஜெயங்கொள்ளுகிற அனுபவம், அதாவது தெய்வமாகிய அந்த கிரேக்க தெய்வத்திடத்தில்தான் வருமே தவிர மனிதனிடத்தில் வராது என்று அந்த கிரேக்கர்கள் நம்பினார்கள். ஆகவேதான் அருமையான கிரேக்கருடைய நம்பிக்கை ஒரு வித்தியாசமான நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன, நமக்கு ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. உண்மையாகவே ஜெயங்கொண்டவர் யார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். 16:33 பாருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஆகவே உலகத்தை ஜெயித்தேன் என்றால் இந்த உலகத்தினுடைய எல்லா சாத்தானுடைய அதிகாரங்களையும் நம்முடைய ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஆகவே அவர் ஜெயித்தார், அதே போல அவரால் பிறப்பிக்கப்பட்ட நானும் நீங்களும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆகவே மானுக்கு பிறப்பது மான் குட்டிகள் தானே. ஆகவே அதே போலத்தான் ஆண்டவரால் நானும் நீங்களும் பிறப்பிக்கப்பட்டிருப்போமானால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதை எதெல்லாம் ஜெயம் கொண்டிருப்பார்கள்? The spoils of an overcomer என்று சொல்லலாம். மூன்று காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, சாத்தானை நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே சாத்தானுடைய அதிகாரத்தை ஆண்டவர் ஜெயித்தார். அதே போல ஜெயம் கொள்ளுகிற நானும் நீங்களும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 6:2, வெளிப்படுத்தல் 13:7, இந்த ரெண்டையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், சாத்தான் முதலாவது தற்காலிகமாக அநேகத்தை ஜெயித்ததாக அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய அடியார்கள் வேத வசனத்தினாலும் சாட்சியினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அங்கே சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறார்கள். ஆகவே சாத்தான் முதலாவது தற்காலிகமாக ஜெயிப்பவனை போல காணப்பட்டாலும், ஆனால் வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய இறுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தவர், அவருடைய பிள்ளைகளும் சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவர்கள் ஜெயித்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே ஜெயங்கொள்ளுகிற ஆண்டவருடைய அடியார்கள் சாத்தானை ஜெயிக்கிறார்கள், இன்னொரு மரணத்தை ஜெயிக்கிறார்கள். நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 Corinthians 15:54-57 வருகிறது. பவுல் சொல்கிறார், ஒரு மரணமே உன் கூறுங்கே, மரணமே உன் கூறுங்கே என்று சவால் விடுத்து அவர் எழுதுகிறார். அப்படியானால் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட அவருடைய அடியார்கள், ஆண்டவர் எவ்வாறு சாத்தானை ஜெயித்தாரோ அதே போல நாம் ஜெயிக்கிறோம். ஆண்டவர் எவ்வாறு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல மரணத்தை ஜெயிக்கிற நிலையை பெறுகிறோம். ஒரு வயதான நபரை நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு 85 இருக்கும். அவருடைய குடும்பத்தார் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவரோடு பேசினேன், ஐயா நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும், மரணத்தின் வழியாக மறுமைக்கு நாம் செல்ல வேண்டும், ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஏற்றுக்கொள்ள விருப்பம், ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது என்றார். நான் அவருக்கு என்ன விருப்பம் என்று நான் அவரிடத்திலே வினாவினேன். நான் எண்ணினேன், அவருடைய மரணம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க சொல்வார் என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய பேரனுக்கு 2 அவனுடைய திருமணத்தை பார்க்காமல் நான் மறிக்க கூடாது என்றார். அவருக்கே 89 ஆகவே இன்னும் ஒரு 25 என்றால் நிலைமை என்ன? அநேகருக்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது சந்திக்கிற அந்த மனப்பான்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார், நாமும் சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், ஆகவே மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னொன்றை நாம் ஜெயிக்க வேண்டும். 1 Corinthians 5:4 பாருங்கள். 1 Corinthians 5:4 பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம் என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பாக திரள் கூட்ட மக்கள் போன உடனே அநேக வேதபாரர்கள் பரிசேயர்கள் சொன்னார்கள், உலகமே அவர் பின்னாலே போகிறது என்று. உலகம் என்பது மக்கள் கூட்டம். இன்னொன்று, நாம் இந்த உலகத்தில் வசிக்கிறோம். ஆண்டவர் படைத்த படைப்பு. இங்கே 1 Corinthians 5:4 சொல்லப்பட்ட அந்த உலகம் என்னவென்றால், அதாவது இன்விசிபிள் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் ஆஃப் த ஈவில் என்று சொல்லலாம். அதாவது தீமையினுடைய ஒருவேளை ஒரு அமைப்பாக இங்கு உலகம் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய அடியார்கள் ஆண்டவரை போல சாத்தானை ஜெயிக்கிறார்கள், ஆண்டவருடைய அடியார்கள் மரணத்தை ஜெயிக்கிறார்கள், ஆண்டவருடைய அடியார்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் மரிக்கும் போது ஆண்டவரை போல அவ்வாறு ஜெபித்து மடிந்தார். ஸ்தேவானுடைய அந்த மரண சூழ்நிலையை பாருங்கள். அவனுக்கு விரோதமாய் மக்கள் பற்கடிக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஆவியிலே நிறைந்தான், ஆண்டவரை தொழுது கொண்டான். ஆண்டவராகிய இயேசுவினுடைய திருமுழுக்கிலே பிதா குமாரன் தூய ஆவியானவர் வருகிறார். ஆனா இங்கே பாருங்கள், ஸ்தேவானுடைய மரணத்திலே பாருங்கள், அவன் ஆவியிலே நிறைந்தான். அப்படியானால் தூய ஆவியானவருடைய பிரசனம் இருக்கிறது. அதே சமயத்திலே தேவனே கிறிஸ்துவை தேவனுடைய வலவாசத்தில் நிற்பதை கண்டேன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் அங்கே திரியேக தேவன் அவருடைய மரணத்திலே காணப்படுகிறார். ஆகவேதான் ஸ்தேவானை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இரத்த சாட்சிகள் ஆண்டவருக்காக சாத்தானை அங்கே உலகத்தை அங்கே அதே சமயத்திலே அவர்கள் அங்கே பிசாசை உலகத்தை மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை போல நாம் ஜெயிக்கிறவர்களாக ஜெயித்தவர்களாக காணப்படுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே முதல் காரியத்தை த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஓவர் கம்மர் என்று சொன்னேன். ரெண்டாவது சொல்கிறேன், இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன என்றால், இந்த ஜெயங்கொள்ளுகருடைய சுவாபம் எப்படி இருக்கும், ஜெயங்கொள்ளுகருடைய சுவாபம் எப்படி இருக்கும், அதே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றை பாருங்கள். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். அப்படியானால் ஜெயங்கொள்ளுகருடைய முதல் குணம் என்ன தெரியுமா? விசுவாசம். இந்நாட்களிலே கடைசி நாட்களிலே விசுவாசம் தணிந்து விட்டது, அன்பு குறைந்து விட்டது. ஆனால் ஒன்று யோவானிலே ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலே சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மேலே விசுவாசம் வைக்கிற மனிதன் தான் ஜெயங்கொள்ளுகிற மனிதன். இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள். ஆனா நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், அவர் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று சாதாரண ஒரு விசுவாசம், அது ரட்சிப்புக்கேற்ற எல்லாருக்கும் இருக்கிற விசுவாசம். இன்னொன்று விசுவாசம் என்கிற வரம், அது ஆவியானவர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வரத்தை போல அது ஒரு வரமாக காணப்படுகிறது. ஆனால் இங்கு வேதவசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவரால் ஆண்டவருடைய கிருபையினாலே ஜெயங்கொள்ளுகிறவர்களுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் நிறைந்தவர்களாக இருக்கு. யார் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மேலே அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியம் சொல்கிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கும்படி அவன் சுற்றி வகை தேடுகிறான். ஆகவே வகை தேடுகிற அந்த பிசாசுக்கு முன்பாக விசுவாசம் என்கிற அந்த கேடயத்தை பிடித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நானும் நீங்களும் ஜெயங்கொழுகிறவர்களாக இருப்போமானால் முதலாவது எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத விசுவாசம் வேண்டும். இரண்டாவதாக ஜெயங்கொழுகிறவர்கள் ஒன்று விசுவாசம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், இரண்டாவதாக ஜெயங்கொழுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு சொல்கிறது, அவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களாக இருப்பார்கள். பாருங்கள் ஒன்று யோவான் ஐந்து ரெண்டை பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நானும் நீங்களும் உண்மையாகவே ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆனால் ஒன்று விசுவாசத்திலே நிறைந்தவர்களாக இருப்போம், இரண்டாவது என்ன என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகளாக இருப்போம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் என்ன செய்வார்கள்? அன்பு கூறுவார்கள். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்த மக்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே அருமையான உள்ளே, இன்னைக்கு அநேகர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பு கூறுவதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு அன்பின் தாழ்ச்சி அநேக இடங்களிலே காணப்படுகிறது. இந்தியாவிலே நாம் பார்ப்போமானால் ஒரே குடும்பத்திலே ஒரே மேஜையிலே சாப்பிட்டவர்கள் இன்னைக்கு ஒரே மக்களாக அவர்கள் உட்கார்ந்து பேச முடியாத நிலையிலே காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? வரங்களுக்கு பஞ்சமில்லை, வல்லமைக்கு பஞ்சமில்லை, பாடல்களுக்கு பஞ்சமில்லை, கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, ஆராதனைக்கு பஞ்சமில்லை, தெய்வத்துக்கு கொடுப்பதிலே கூட பஞ்சமில்லை. எதிலே பஞ்சம்? அன்பிலே பஞ்சமாக காணப்படுகிறது.
ஆனால் நானும் நீங்களும் உண்மையாகவே தேவனால் ஜெயங்கொள்ளுகளாய் இருப்போமானால் நம்முடைய விசுவாசத்திலே வளர வேண்டும், நாம் அன்பிலே வளர வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த நாம் மக்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களான ரோமர் 5:5 இப்படி சொல்கிறது. என்ன சொல்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்றால் பொருள் என்ன தெரியுமா? நான் தேவ அன்பினாலே நிறைந்திருக்கிறேன் என்றுதான் பொருள். ஆகவேதான் பவுல் அழகாக எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பிலே நிறைந்திருக்கிறோம் என்றாலும் அதே சமயத்திலே ஆவியானவரால் நிறைந்திருக்கிறோம் என்றாலும் அது ஒரே ஒரு பொருளாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே ரெண்டு குறிப்புகளை சொன்னேன், ஆண்டவரால் ஜெயம் கொண்டவர்கள், விசுவாசத்திலே நிறைந்தவர்கள், இரண்டாவது அன்பிலே நிறைந்தவர்கள். அதே 1 யோவான் 5 பாருங்கள், அங்கே 4 வாக்கியத்தை பாருங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:2 பாருங்கள், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. முதலாவது சொன்னேன், ஆண்டவரால் ஜெயங்கொண்ட மக்கள், 1 விசுவாசத்தில் நிறைந்தவர்கள், 2 அன்பிலே நிறைந்தவர்கள். இந்த 3 வாக்கியம் 1 யோவான் 5:3 என்ன சொல்கிறது? தேவனுடைய கிருபையினாலே ஜெயங்கொண்டவர்களுடைய சுவாபம் என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ் டு காட், ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு நாம் செய்திகளை கேட்கிறோம், செய்திகளை கேட்கிற அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுதல் பல வகைப்படும். 1 என்ன? பூரண கீழ்ப்படுதல். 2 என்ன? பகுதி கீழ்ப்படுதல், அதாவது பார்ஷியல் கீழ்ப்படுதல். 3 என்ன? 100% கீழ்ப்படியாமை, அது இன்னொரு நிலையாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே யோவான் அழகாய் எழுதுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற மனிதர்கள்தான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே 1000 பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் மனிதரிடத்தில் தேடுவதில்லை, வேதத்தை தேடுவேன். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏனென்றால் மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும், மனசாட்சிக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும், மனித அனுபவங்களுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவேதான் அருமையான உள்ளே, தேவனால் ஜெயம் கொண்டவர்கள் விசுவாசத்தில் நிறைந்தவர்கள், 2 அன்பிலே நிறைந்தவர்கள், 3 கீழ்ப்படுதலில் நிறைந்தவர்கள். பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் எத்தனையோ ஆண்டுகள் நானும் நீங்கள் வாழ்ந்து விட்டோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய மனசாட்சியை அலசி பார்ப்போம், எந்த வசனத்திற்கு எந்த நிலைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட வசனத்தின் ஊடாக, செய்தியாளர் ஊடாக, பாடல் வழியாக பேசுகிறார். ஒரு அருமையான ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையிலே நல்ல ஒரு போதகர் ஆழமாய் மிக தெளிவாய் பிரசங்கம் பண்ணுவார். அவர் பிரசங்கத்தை கேட்ட உடனே சபையில் உள்ள ஒரு பெரியவர் வந்து போதகருடைய கையை வலி எடுக்கிற அளவுக்கு குலுக்குவார். ஐயா, பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்தது, இதே போல ஒரு செய்தியை நான் இதுவரையிலும் எங்கேயும் கேட்டதில்லை என்பார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தாரே தவிர ஒரு நாளாவது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று அவர் சொல்லவே மாட்டார். ஒரு நாள் மழை பெய்தது, காரிருள் சூழ்ந்தது, ஆராதனை ஆரம்பித்தது, போதகரும் அந்த மனிதர் மாத்திரம்தான் இருந்தார், வேறு யாரும் இல்லை. போதகருக்கு ரொம்ப சந்தோஷம், சரியாய் மாட்டிக்கொண்டார். இனி இந்த செய்தி வேறு யாருக்கு உரியது என்று சொல்ல மாட்டார் என்று ஆணித்தரமாய் அவர் அந்த ஒரு மனிதனுக்காக அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆராதனை முடிந்தது, எப்போது போல அந்த மனிதர் ஓடி வந்தார். போதருடைய கையை பிடித்து நன்றாக வலி எடுக்கும்படி குலுக்கினார். ஐயா, அந்த செய்தி மிக அருமையான செய்தி, நீங்கள் கொடுத்த செய்தியை காட்டிலும் இந்த செய்தி மிக விசித்திரமான ஒரு வல்லமையான செய்தி என்று சொல்லிவிட்டு அவர் பேசிக்கொண்டது. அப்போதர் எதிர்பார்த்தார், இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்க்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, அந்த செய்திக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு சபைக்கு வரவில்லை என்றார். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள் சபைகளிலே. நம்முடைய தேசத்தில் மாத்திர உலகமெங்கும் அநேகர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த பிரசங்கம் பக்கத்தில் உள்ளவருக்கு, இந்த பிரசங்கம் அவருக்குரியது என்று சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு காலையிலே நம்முடைய அருமையான போதரையா பேசும்போது கூட நான் காலையிலே ஜெபித்தேன், ஐயா மூலமாக என்னோடு பேசும் என்று. நல்ல ஒரு குறிப்புகள் வழியாக ஆண்டவர் அவரோடு ஊடாக பேசினார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பேசுவதற்கு தன்னுடைய மனிதர்களை, பாடல்களை, சூழ்நிலைகளை உருவாக்கிறார். ஆகவே தேவனுடைய, தேவனால் ஜெயித்த மனிதர்கள் விசுவாசத்திலே நிறைந்திருப்பார்கள், இரண்டாவது அன்பிலே நிறைந்திருப்பார்கள், மூன்றாவது கீழ்ப்படுதலில் நிறைந்திருப்பார்கள். நானும் நீங்களும் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? சில கீழ்ப்படுதலை சொல்கிறேன். ஒரு கீழ்ப்படுதல் இன்டர்னல் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். அதாவது பயமில்லாமல் அன்பினாலே கீழ்ப்படுகிற உள்ளான கீழ்ப்படுதல். இன்னொரு கீழ்ப்படுதல் என்ன தெரியுமா? டோட்டல் ஒபீடியன்ஸ். அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு நிலைமை. ஆனால் இன்னொரு கீழ்ப்படுதல் பார்ஷியல் ஒபீடியன்ஸ். அது பழைய ஏற்பாட்டிலே சவுல் வாழ்க்கையில் வருகிறது. ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளில் சிலதை பிடித்தான், சிலதை விட்டுவிட்டான். நம்முடைய வேதாமத்தை, நான் உங்கள் வேதாமத்தை நான் வாங்கி பார்த்தாலோ அல்லது என் வேதாமத்தை நீங்கள் வாங்கி பார்த்தாலோ அநேக வசனங்கள் கோடு இடப்பட்டிருக்கும். நல்ல வசனங்கள் எல்லாம் கோடு போட்டிருப்போம். ஐயோ என்கிற வசனத்தை எல்லாம் கோடு போட மாட்டோம். ஏனென்றால் அது இஸ்ரவேலுக்குரியது. ஆனால் வாக்குத்தத்தம் மாத்திரம் நமக்குரியது என்று சொல்வோம். இன்னொரு ஒபீடியன்ஸ் இருக்கிறது. பிலிப்பி 2:12 பவுல் தீமோத்தேயை பற்றி எழுதும்போது சொல்கிறார், அவர் கான்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், அவர் தொடர்ச்சியாக எனக்கு அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி எழுதுகிறார். 2 Corinthians 9:7 நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் சியர்ஃபுல் ஒபீடியன்ஸ், ஆண்டவருடைய ஜனங்கள் கொடுப்பதிலே அதிகமாக சந்தோஷமாக கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே மூன்று காரியங்களை சொன்னேன். ஆண்டவரால் ஜெயங்கொண்ட மனிதர்கள் விசுவாசத்திலே நிறைந்திருப்பார்கள், இரண்டாவது அன்பிலே நிறைந்திருப்பார்கள், மூன்றாவது கீழ்ப்படுதலில் நிறைந்திருப்பார்கள். இந்த கால வேளையிலே என்னையும் உங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து பார்ப்போம். நானும் நீங்களும் இந்த முகாம் முடித்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒருவேளை இந்த மூன்று குணங்களும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வந்தோமோ அப்படித்தான் போகிறோமே தவிர ஜெயம் கொண்டவர்களாக போகவில்லை, போக முடியாது என்பதை அழுத்த திருத்தமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே முதலாவது சொன்னேன் த டெஃபினிஷன் ஆஃப் அன் ஓவர் கம்மரை சொன்னேன். இரண்டாவது த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஓவர் கம்மரை சொன்னேன். கடைசி குறிப்பை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் வேதத்திலிருந்து நாம் அதை படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 2:12 நாம் புரட்டி வைத்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:12 நாம் புரட்டுவோம். இதிலே The delights of an overcomer என்று சொல்லி ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2:3 நம்முடைய அருமையான நேற்று தினத்திலே போதரையா சொன்ன வண்ணமாக, அதாவது 7 சபைகள் சொல்லப்பட்டது. பழைய நாட்களிலே முதல் நூற்றாண்டிலே 7 சபைகள். நான் திருநெல்வேலியிலே அங்கே கரிசல் என்கிற ஒரு கிராமத்து பக்கத்திலே ஓடக்கரை என்கிற ஒரு கிராமத்துக்கு நான் பேச போனேன். குறைந்தது ஒரு 40 குடும்பம் தான் இருக்கும். சபை எத்தனை தெரியுமா? 7. ஆனால் அங்கே முதல் நூற்றாண்டிலே அங்கே 7 சபைகள் இருந்தது. இந்த 7 சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது 7 சபைகளை முடிக்கும் பொழுது அவர் ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற வார்த்தையை முடிக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்த 2:3 இன்றைக்கு பகல் நேரத்திலே வாய்ப்பு கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள். அங்கே வாசித்தால் ஒவ்வொரு சபையிலும் பிளஸ் நல்லதை சொல்கிறார், அதனுடைய பலவீனத்தை சொல்கிறார். சில சபையின் குறைபாடுகளை சொல்கிறார், சில சபையினுடைய மேன்மைகளை சொல்கிறார். இப்படி ஏழு சபைகளையும் அவர் வியாக்கியானம் செய்யும் பொழுது ஆவியானவர் ஏழு சபைகளின் ஒவ்வொரு சபைகளை முடிக்கும் பொழுது அவர் ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்கள், வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் தேடுங்கள், இரண்டாம் அதிகாரம் ஏழை பாருங்கள், ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற வார்த்தை வருகிறது. வெளிப்படுத்தல் 2:11 பாருங்கள், ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற வார்த்தை வருகிறது. அதே சமயத்தில் 17 பாருங்கள், ஜெயங்கொள்ளுகிறவன் என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே அருமையான உள்ளே, இவர் ஒவ்வொரு சபையிலும் அவர் ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன் என்கிற நிலைப்பாடு வருகிறது. நான் இந்த மூன்றாவது பகுதியை தான் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கப் போகிறேன். என்னவென்று சொன்னால், The delights of an overcomer. அதாவது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்டு அல்லது மகிழ்ச்சி என்ன, அதுதான் மிக முக்கியம். இந்த உலகத்திலே எல்லா மக்களுமே ஏதாவது ஜெயத்தை, ரிவார்ட்ஸை எதிர்பார்க்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தரானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் ஏதாவது ஒன்றை செய்கிறார்கள். ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவர் அநேக வெகுமதிகளை, மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபையாய் நாம் சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷ 2 எடுங்கள், 7 வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 2:7 வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படியானால் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த சபைக்கு சொல்லுகிற ஜெயங்கொள்ளுகிறதின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ விருட்சத்தை தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாமத்திலே ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது இல்லையா? ஆனால் அதை புசிக்காதே என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் அதை புசித்து மனிதர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருவேன். வெளிப்படுத்தல் 22:2 பாருங்கள், அங்கே நதியின் இருபுறத்திலும் ஜீவிருட்சங்கள் இருக்கிறது, மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும், அது ஆரோக்கியத்துக்கு வழியாட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பரலோகத்திலே வியாதி கிடையாது. ஆகவே அங்கே ஆரோக்கியம் என்பது வியாதியை சுகமாக்கிற நிலையை சொல்லவில்லை, அது உண்மையாகவே அது ஹெல்த்தை குறிப்பிடுகிறது. இங்கே ஜீவ விருட்சம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்றால், பரதேசியில் இருக்கிற ஜீவிருட்சத்தை நான் தருவேன் என்று சொன்னால் நமக்கு பரலோகத்தையே தருகிறேன் என்பதுதான் அதன் பொருள். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக உழைக்கிறேன், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், இவைகளிலே நான் ஜெயங்கொள்கிறேன், எனக்கு என்னையா வெகுமதி என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் திருமறையிலிருந்து வெளிப்படுத்தல் 2 அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெயங்கொள்கிறவனுக்கு பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை தருகிறார். ஆனா ஏதெனிலே அந்த ஜீவ விருட்சத்தை புசியாதபடி அவர் அந்த தோட்டத்தை காக்கும்படி அங்கே சுடுநிலை பட்டயத்தை வைத்தார். ஆனா இங்கே ஆண்டவர் அந்த பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை தருகிறார். அருமையான உள்ளே, அப்படியானால் ஜெயங்கொள்ளுகிற நமக்கு கிடைக்கிற முதல் ரிவார்டு என்ன தெரியுமா? பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்கள், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே தான் அருமையான உள்ளே, இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் தருகிறார். அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பரலோகத்தை அல்லது அவருடைய பிரசன்னத்தை சொல்கிறது. வெளிப்படுத்தல் 2:11 ஒருவர் வாசியுங்கள், அதிலே சிமன்னா சபைக்கு ஜெயங்கொள்ளுகிற மனிதனுக்கு கொடுக்கிற வெகுமதி சொல்லப்படுகிறது. 2:11, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் என்ன செய்வதில்லை, ரெண்டு மரணம் இருக்கிறது. ஒன்று பிசிக்கல் டெத், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் டெத். ஆண்டவரா ஆண்ட ஜெயம் கொள்கிறவனுக்கு இரண்டாம் மரணத்தினால் அவன் சேதப்படுத்துவதில்லை. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவன் என்றென்றும் நித்திய காலமாய் வசிக்கிறான், என்றென்று நித்தியமாய் வாழுகிறான் என்றுதான் பொருள். அப்படியானால் ஜெயம் கொள்ளாதவர் ஒருவேளை பிசிக்கல் டெத்தையும் சந்திப்பார்கள், ஸ்பிரிச்சுவல் டெத்தையும் சந்திப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்கிற நாம் பிசிக்கல் டெத்தையும் சந்திப்போம், ஆனால் ஒரு நாளும் ஸ்பிரிச்சுவல் டெத்தை நாம் சந்திப்பதில்லை. அருமையான உள்ளே, ஆண்டவர் நமக்கு இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படாத நித்திய வாழ்க்கையை தருகிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்கள், ஆண்டவரோடு சதாகாலமும் வாழுகிற நிலையிலே காணப்படுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே மரணம் அவளுடைய தன்மையை வெளிப்படுத்தி விடுகிறது. ஒரு மனிதன் மரணத்திலே அவன் யாரையும் ஏமாற்ற முடியாது. அவன் ஆண்டவருக்கென்று வாழ்வானால் அவனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவன் ஆண்டவருக்கென்று வாழ்வானால் அவனுடைய மரணம் அமைதியாகவும் மாங்கே அவன் மகிமை நிறைந்ததாக காணப்படும். ஆண்டவருக்குள் வாழாதவர்களுடைய மரணத்தை சில சமயத்தில் அவருடைய படுக்கையில் உட்கார்ந்து அவருடைய அருகில் உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். அலறுகிறார்கள், புலம்புகிறார்கள், கலங்குகிறார்கள். அவருடைய முகத்திலே திகில் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கென்று மரித்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய முகம் பிரகாசித்தது இருக்கிறது, மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். மூடி எழுதும் போது சொல்கிறார், நான் ஆண்டவர் அவர் மரிக்கும் போது சொல்கிறார், தேவதூருடைய பாடல் சத்தத்தை கேட்கிறேன். ஆகவே அருமையான உள்ளே, ஜெயங்கொழுகிறவனுக்கு ஜீவ கிரீடம் உண்டு. ஜெயங்கொழுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் அவன் சேதம் அடைவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் மடிந்தாலும் ஆண்டவரோடு நித்தியமாய் வாழக்கூடிய அந்த கிருபையை பெறுகிறார். ஆகவேதான் அருமையான உள்ளே, ஜெயங்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நான் இன்றைக்கு வாசித்த பொழுது ஏழு சபைகளிலே ஏழு ஆசீர்வாதம் இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் ஜீவ விருட்சம், இரண்டாவது ஆசீர்வாதம் இரண்டாம் மரணத்தினால் சேதமடையவில்லை. மூன்றாவது பாருங்கள், வெளிப்படுத்தல் 2:17 பாருங்கள். வெளிப்படுத்தல் 2:17, அந்த 2:17 பெர்குமு சபைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை வருகிறது. நானே வாசிக்கிறேன், 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிகளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஒரு பெரிய விசித்திரம் என்னவென்றால், இந்த சபையின் மக்களுக்கு அங்கே எழுதும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், ஜெயங்கொள்கிற மனிதனுக்கு மற்றவர் அங்கே மூன்று ஆசீர்வாதம் வருகிறது. ஒன்று மறைவான மன்னா, இரண்டாவது வெண்மையான குறிகள், மூன்றாவது புதிய நாபம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், மறைவான மன்னா. நான் ஒரு முறை ஒரு வாரன் வெஸ்பி என்கிற ஒருவருடைய கமெண்ட்ரியை வாசித்து கொண்டிருந்தேன். நான் இந்த பேக் டு த பைபிளிலே சத்திய வசனம் என்கிற அந்த தமிழ் நிகழ்ச்சியிலே ரேடியோவிலேயும் டெலிவிஷன்லேயும் ஆண்டருடைய வார்த்தை வேத பாடத்திலே இந்தியாவிலேயும் இலங்கையிலும் பேசி வருகிறேன். அந்த பேக் டு த பைபிளுடைய ஒரு நல்ல ஒரு டீச்சராக வாரன் ரெஸ்பி இன்றைக்கு வரை அமெரிக்காவில் இருக்கிறார். நல்ல வயதான ஒரு மனிதர். அவருடைய இதிலே அந்த மன்னாவை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டார்களாம். மன்னா என்பதற்கு எபிரேய மொழியிலே அர்த்தம், எபிரேய மொழியிலே அந்த அந்த மன்னா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய தமிழில் எடுப்போம்னா இது என்ன, வாட் இஸ் திஸ், இது என்ன என்பதனாலே அது மன்னா என்று அவர் தன் கமாண்டரில் எழுதுகிறார். இங்கே பாருங்கள், மறைவான மன்னா. மறைவான மன்னா யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்கிறதை பார்த்தால் சில தூங்கிவிட்டீர்களோ என்று பயமாக இருக்கிறது, அல்லது எனக்காக கண்ணை மூடி ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்களோ என்று, சீக்கிரம் பிரசங்கத்தை நிறுத்தும் என்று. ஏனென்று சொன்னால், நான் ஒரு காலத்திலே கண்களை மூடியே பிரசங்கம் பண்ணினேன். அன்றைக்கு யார் தூங்கினாலும் என் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கண்ணை திறந்து பேசின பிற்பாடு என் சோதனை என்ன தெரியுமா? தூங்கினவர்கள் தான் என் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவு முரட்டு சத்தத்திலே நீங்கள் தூங்குறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சரி, மன்னா என்றால் ஹிட்டன் மன்னா, அதாவது மறைவான மன்னா யார் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரே ஜீவ அப்பம் என்றார். பழைய காலங்களிலே மன்னா பெய்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவர் தானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அதுல இன்னொரு வார்த்தை வருகிறது, வெளிப்படுத்த 2:17 பாருங்கள், வெண்மையான குறிகள். இந்த வெண்மையான குறிகளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டைமண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வெண்மையான குறிகளை நீங்கள் புரிய வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன், அதாவது யூத மதத்திலே ஆசாரியன் இருப்பான், அவன் மார்பிலே அநேக கல்லுகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லுகளை வைத்து ஊரின் தும்மிம் என்று சொல்வார்கள். அந்த கல்லை வைத்து தான் தேவ சித்தம் எது என்று கண்டுபிடிப்பார்கள். இன்னைக்கு தேவ சித்தம் என்று கண்டுபிடிப்பதற்கு அநேகர் வேதத்தை வார்த்தையை தேடுவதில்லை, தேவாவியானுடைய உதவியை தேடுவதில்லை, மனிதரிடத்தில் போய் அநேகர் கேட்கிறார்கள். கன்னியாகுமரி ஜில்லாவிலிருந்து ஒரு தம்பி என் வீட்டுக்கு வந்தார். ஐயா, நீங்கள் நல்ல ஊழியர் என்று கேள்விப்பட்டேன். அவருடைய பீடிகையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஏனென்றால் தலையில் ஐஸ் வைக்கிறார் இல்லையா. நான் சொன்னேன், தம்பி எதற்கு வந்தா என்று. ஐயா, ரொட்டி கடை வைக்கலாமா அல்லது கசாப் கடை வைக்கலாமா, ஜபித்து சொல்லுங்கள் என்று. நான் சொன்னேன், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ரொட்டி கடை வைப்பது அதே செய்யவன் என்னையா ஜபித்து, ஒருவேளை பலபாஷைகளெல்லாம் பேசி ஆவிலே நிறைந்து தீர்க்கதரிசனம் சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தால் இப்படி நேரடியாக சொல்கிறீரே என்று. நான் கேட்டேன், தம்பி இட்லி சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிடுகிறாய் என்று கேள்வியை கேட்டாய் ஆண்டவரிடத்திலே. அன்றைக்கு உன் பொது அறிவை பயன்படுத்தியிருக்கிறாய். உன் பொது அறிவை நீ பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும். வேத வசனத்தின் உதவியை வைத்து தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு நீ முயல வேண்டும். நாங்கள் உனக்கு ஒன்றும் கோணார் தமிழ் உரை அல்ல என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் ஊழியரை வைத்திருக்கிறார். ஊழியர்களை ஊழியர்களாக வைப்பதிலே குறி சொல்கிறவர்களாக இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். நான் தேவனுடைய தீர்க்கசன வரத்தை நம்புகிறவன், வெளிப்பாட்டை நான் நம்புகிறவன், சொப்பனத்தை நம்புகிறவன், தரிசனத்தை நம்புகிறவன். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசுவார், ஆனால் நம்மை உடைப்பார், சரி பண்ணுவார், காலத்தை எடுப்பார், நம்மை அவர் சீர்தூக்கி சரிபடுத்தி அவர் செம்மையாக்குவார். ஆகவே தான் அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், மறை பழைய ஏற்பாட்டிலே ஊரின் தும்மி என்கிற அந்த கல்லுகள் வழியாக தேவ சுத்தத்தை பார்ப்பார்கள். தாவீது கூட அமெரிக்கரை பிடிக்கலாமா என்று ஏபோத் என்கிற வஸ்திரத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தேவ சித்தத்தை கண்டார். ஆனால் நமக்குள் ஆண்டவருடைய ஆவியானவர் இருப்பதினாலே, நமக்கு எழுதப்பட்ட வேத வசனம் கொடுக்கப்பட்டதினாலே, இந்த வேத வசனத்துக்கு மிஞ்சின வெளிப்பாடு இந்த உலகத்தில் இல்லவே கிடையாது. இதுக்கு வெளியே எங்க வெளிப்பாடு கிடையாது, இங்கே தான் எல்லாம் இருக்கிறது. ஆகவே ஒன்று இந்த மறைவான மன்னா, ரெண்டாவது வெண்மையான குறிகள் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தேவ நோக்கத்தை திட்டத்தை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அநேகர் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முயலுகிறதில்லை. ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முயன்றால் இந்தியாவுக்கு போய்விடு என்று சொல்வாரோ என்று பயந்து அநேகர் கேட்பதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தை அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அவரோடு ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வரும்பொழுது அவர் அந்தந்த காலத்திலே அந்தந்த வழிநடத்துதலை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது? அப்படியான மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கவில்லை என்றால் நீங்கள் அவர் ஆடுகள் அல்ல. அவர் சத்தம் கேட்கிறது என்றால் நீங்கள் அவருடைய ஆடுகள். பாருங்கள், வெளிப்படுத்த 2:17 பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது மறைவான மன்னாவை கொடுக்கிறார், வெண்மையான குறிகளை கொடுக்கிறார், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதமான புதிய நாமத்தை கொடுப்பார். அப்படியானால் அந்த கல்லில் ஜெயங்கொள்ளுகிறவனுடைய பேர் இருக்கும், அந்த பேர் வேறு யாருக்கு தெரியாது, பெறுகிறவனுக்குத்தான் என்ன செய்யும் தெரியும். எவ்வளவு மறைமான காரியம். நான் இந்த திருமறை பகுதி எத்தனையோ முறை யோசித்தேன், வாசித்து பார்த்தேன். ஆனால் உங்களுடைய தியான கூட்டங்களுக்காக என்னால் ஏண்டவர் இந்த தனித்து தேவசபத்திலே உபவாசித்து அநேக நாட்கள் நான் ஜெபித்தது உண்டு. நான் இந்த தியான கூட்டங்களுக்கு ஆயத்தமாகும் பொழுது அதிகமாக சுகவீனம் அடைந்தேன். ஆகவே இந்த சுகவீனம் அடையும் பொழுது எங்கே வர முடியுமோ என்று கூட எனக்கு பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் கொழும்பிலே ஒரு ஆங்கிலிக்கன் சபையினுடைய ஆனுவல் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அதில் ஹட்டன் என்கிற இடத்துல இன்னொரு ஆங்கிலிக்கன் சபையினுடைய அங்கே அந்த சர்ச் கேம்புக்காக போயிருந்தேன். ஒரு 249 பேர் வந்த ஒரு பெரிய ஒரு அந்த இடத்துல நான் முடிக்கும் பொழுது அதிகமாய் காய்ச்சலிலே இருமலே கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கருவை உங்கள் மத்தியில் பேசத்தக்கதான தொண்டையும் குரலையும் ஆண்டவர் ஈவாய் தந்தார். அப்போதுதான் தேவசமத்தில் வாசித்த பொழுதுதான் இந்த வெளிப்படுத்த விசேஷத்திலே 7 சபைகளில் இருக்கிற அந்த ரிவார்ட்ஸை பார்த்தபோது ஆச்சரியமடைந்தேன். 40 ஆண்டுகள் வேத வசனத்தை பிரசங்கித்து வருகிறேன். ஆனால் இந்த ஆண்டிலே இந்த வசனத்தை கண்டுபிடித்த போது எனக்கு ஆவலாக மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே 1 மன்னாவை தருவார், 2 அங்கே 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 வெண்மையான குறிகளை தருவார், 3 நமக்கு ஒரு புதிய நாமம். இல்லையா, தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பழக்கம் என்ன தெரியும், ஒருவருக்கு ஒருவர் பட்ட பெயர் வைப்பார்கள். இல்லையா, எனக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே ஆண்டவர் நமக்கு பட்ட பெயர் அல்ல, என்ன பெயர், புதிய நாமம். சரி, 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது சொன்னேன், ஜீவ விருட்சத்தை ஜெயங்குளனுக்கு தருவார். 2 சொன்னேன், நித்திய வாழ்க்கையை தருகிறார் என்று சொன்னேன். 3 சொன்னேன், அவர் மறைவான மன்னாவை தருகிறார் என்று சொன்னேன். 4 பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 2:26 இடுங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 2:26. யாருக்கு தூக்கம் வருகிறதோ அவர்கள் வாசிக்கலாம். மறுபடியும் விழித்திருக்கிறார், பரவாயில்ல, விழிப்பாயிருக்கிற 2:26. ஜெயங்கொண்டு முடிவறிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேலே அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடுவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த வெளிப்படுத்துற விசேஷம் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஜெயங்கொள்கிறவனுக்கு கொடுக்கிற வெகுமதியை பாடுங்கள். முதலாவது சொல்கிறார், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிற மனிதனுக்கு எதிர் மேல் அதிகாரம் கொடுக்கிறார், ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். நம்முடைய இந்தியாவிலே ஜாதி என்கிற வார்த்தை வெரி டூ சென்சிட்டிவ் வேர்ட் இல்லையா. முதலாவது பேர் கேட்பார்கள், பிறகு தெரு கேட்பார்கள், பிறகு என்ன கேட்பார்கள், ஜாதி கேட்பார்கள். நான் ஒரு சபைக்கு நான் பேச போயிருந்தேன். அந்த சபையிலே போன உடனே ஒருவர் கேட்டார், என் ஜாதி என்ன என்று கேட்பதற்கு துரு துரு என்று துருவாய் சுற்றி கொண்டிருந்தார். அவர் மெதுவாய் வந்து கேட்டார், ஐயா உங்கள் வர்ணம் என்ன என்றார். வர்ணத்திற்கும் ஜாதிக்கும் ஒரே மீனிங் தான், ஆனால் வர்ணம் என்பது ஜாதிக்கு பயன்படுத்த இன்னொரு வார்த்தை. நான் என் கேட்டால் உங்களுக்கு வர்ணம் என்ன, நான் சொன்னேன் ரொம்பையும் கருப்பு கிடையாது, ரொம்பையும் சிவப்பும் கிடையாது, புது நிறம் ஐயா என்ற. பிறகு அவருக்கு தாங்க முடியவில்லை, காதையிலும் மூக்கிலும் புகை வருகிறவருமாய் சொன்னார், ஐயா ஜாதி என்னையார். எனக்கு சட்டென்று ஒரு கோபம் வந்தது. என்ன கோபம் என்றால், அந்த கோபம் இதுதான், ஐயா உன் வீட்டில் நான் பெண் எடுக்கவா போகிறேன், அல்ல உன் வீட்டில் பெண் கொடுக்கவா போகிறாய், ஏன் என்னிடத்தில் ஜாதி கேட்கிறாய் என்று சொன்னார். அவருக்கு தூங்கம் வரவில்லை. ஒரு 500 செலவழித்து திருநெல்வேலியிலே வந்து ஜாதியை கேட்டுவிட்டு போய்விட்டார். அந்த 500 ஏதாவது ஒரு ஊழியத்துக்காக கொடுத்துருக்கலாம். ஏன் தெரியுமா, இங்கே சொல்லுகிற ஜாதி என்கிற வார்த்தை அநேக திருமறை பண்டிதர்கள் சொல்கிற காரியம் என்ன தெரியல, பீப்புள் குரூப், மக்கள் கூட்டம், தமிழ் மொழி பேசுகிறவர்கள் எல்லாமே ஒரே ஒரு ஜாதி தான். மலையாளம் பேச இப்படித்தான் இன்னைக்கு மிசியாலஜிஸ்ட், அதாவது திருமறையை புரிந்தவர்கள் அவ்வாறு மக்கள் கூட்டத்தை பிரிக்கிறார்கள். இந்தியாவிலே 3600க்கு அதிகமான மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது மொழியின் அடிப்படையில். ஏறக்குறைய எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களும் ஊழியம் செய்தாலும் இன்னைக்கு ஏறக்குறைய 500-1000 மக்கள் கூட்டங்கள் தான் சந்திக்கப்பட்டு வருகிறது. அப்படியானா இயேசுவானவர் எப்போது வருவார்? வாருமையா என்று சொன்ன உடனே வந்து விடுவாரா? வரமாட்டார். எல்லா ஜாதிகளுக்கும் நற்செய்தி, இதற்காகவே பலர் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அறிவிக்காமல் இருந்தால் கொஞ்சம் பிந்துவார் என்று. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, ஜெயங்கொள்கிறவனுக்கு எவ்வாறு பிதாவினிடத்திலே அவர் அதிகாரம் பெற்றாரோ அதே போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கடைசியாக சொன்ன ஒரு பெரிய கட்டளை என்ன? உலகமெங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொன்னார். அப்போது மத்தேயு 28 கடைசி 3 வாக்கியங்கள் என்ன சொல்கிறது? சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அங்கே 4 சகல வருகிறது. ஒன்று என்ன? சகல என்று சொன்னால் தப்பாய் புரிந்து கொள்ளாதிருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே சில சகலைகள் உண்டு, தலைவலிகள் தான் இல்லையா? ஆனால் இங்கே சகல என்கிறது ஆல் என்கிற பொருள். சகல தேசங்களிலும் நற்செய்தி சொல்ல வேண்டும், சகல நாட்களிலும் நற்செய்தியை, சகல நற்செய்தி சொல்லும்போது சகல நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 2:26 சொல்கிறது, பிதாவினிடத்திலே எவ்வாறு அவர் அதிகாரம் பெற்றாரோ அந்த அதிகாரத்தை ஜெயங்கொள்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்க விரும்பவே மாட்டார்கள். அந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு அநேக குறுக்கு வழிகளை அவர்கள் பிரயாசப்படுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் எவ்வாறு அதிகாரத்தை பெற்றேனோ அதே அதிகாரத்தை ஜெயங்கொள்கிற எனக்கு உங்களுக்கு தருகிறார். அந்த ஜெயங்கொள்கிற அதிகாரம் எதன் மேல் என்றால் ஜாதிகள் மேல் என்றார். 27 பாருங்கள், வெளிப்படுத்த 2:27 அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். இருப்பு கோலால், இதை ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது ஷெப்பர்ட் ராட் என்று எழுதுகிறார். அதாவது டிசிப்ளின், அதாவது ஜனங்களை நன்றாக ஒழுங்குபடுத்துகிற நிலையை அங்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கு வேதவசனம் சொல்கிறது, இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார்கள், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னொரு வார்த்தை வருகிறது, விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 22:16 பாருங்கள், அவரே விடிவெளி நட்சத்திரம். 2 பேதுரு 1:19 சொல்கிறது, அங்கேயும் பேதுரு விடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவரை பற்றி சொல்கிறார். அப்படியானால் ஜெயங்கொழுகளுக்கு என்னென்ன ரிவார்டு பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ரிவார்டுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3 எடுங்கள், அங்கே 3:5 பாருங்கள், சர்தே சபைக்கு ஒரு அருமையான ஒரு ரிவார்டை கொடுக்கிறார். 5 நான் வாசிக்கிறேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவபுஷத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்கிறார். இந்த சர்தே சபையினுக்கு ஜெயங்குளர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அவர்கள் வெண்வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்படுவார்கள். வெண்வஸ்திரம் என்பது ரைச்சஸ்னஸ், அதாவது தேவனுடைய நீதிக்கு சமம். இன்னொன்று பியூரிட்டி, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சமம். இன்னொன்றை பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை அவருடைய தூதருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் அழகாய் சொன்னார், இந்த உலகத்திலே அவரை நாம் அறிக்கை செய்தால் உண்மையாகவே பிதாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்வார். இங்கே நாம் மறுதளித்தால் அவரும் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பார். ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்கிறது? ஜெயங்கொள்ளுகிறவனை அவனை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவார். நம்மை குறித்து அவர் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் நானும் நீங்களும் ஜெயங்கொடுகளாய் காணப்படும். அதில் இன்னொரு வார்த்தை வருகிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கிப்படுவேன். ரோமருடைய காலத்திலே அந்த கிங்ஸ் டைரி, அதிலே எல்லா பிரஜைகளுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்குமா. யார் கிரிமினலா மாறுகிறானோ அவன் பெயரை அந்த புஸ்தகத்திலிருந்து அடிக்கப்படும் இல்லையா, அடிக்கப்படும். எல்லாருடைய பெயரும் இருக்கும், யார் கிரிமினலாய் மாறுகிறார்களோ அவருடைய பெயர் அடிக்கப்படும். என் நண்பர் ஒரு நாள் என்னோடு பேசும்போது சொன்னார், பிரில்லியன்ஸ் ஆர் கிரிமினல், கிரிமினல்ஸ் ஆர் பிரில்லியன்ட் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்க, என்ன கிரிமினலாக இருந்தாலும் ஜியோபுஸ்தத்தில் பெயரை பெறவே முடியாது. கிறுக்கிறது யார், நான் அல்ல நீங்கள் அல்ல. ஒருவேளை நம்முடைய சபை டாப்பிலிருந்து அநேக பெயர்கள் கிறுக்கப்படலாம். எங்கள் பேராயத்தில் அப்படிதான், ஒழுங்கா சங்க கட்டலைன்னா பேர் என்ன செய்யும், கிறுக்கப்படும், ஓட்டு போட உரிமை கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம் என்றால் அவங்க கிரிமினல் கிடையாது, அவர்கள் தேவனுடைய நீதிக்கு விரோதமாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. பாருங்கள், இந்த சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வெகுமதியை பாருங்கள். இன்னொரு சபையை பாருங்கள், பிலதெலிபியா. வெளிப்படுத்தின 3 அதிகாரத்தை எடுங்கள், 3 அதிகாரத்தை நீங்கள் எடுங்கள். அதிலே 12 வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம், சகோதரிகள் ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:12, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே என்னாக்குவேன், தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமே ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் என்ன செய்வேன், எழுதுவேன். இது பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கியம். 2 மக்கள் இருக்கிறார்கள் சபையிலே, பில்லர் ஆஃப் த சர்ச், கேட்டர் பில்லர் ஆஃப் த சர்ச். சிலர் என்ன செய்வார்கள், சபைக்கு தூணாக இருப்பார்கள், சிலரோ சபைக்கு வெட்டுக்கிளிகளாக இருப்பார்கள். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்கிறார் பிலதெல்பியா சபை, இந்த பிலதெல்பியா சபையினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா, அடிக்கடி எரிமலைகள் அங்கு வெடிக்கும், அந்த பகுதியிலே நிலநடுக்கங்கள் அதிகமாக அது வரும். ஆகவே அங்கே உள்ள ஒரு பில்லரில் ஒரு பேர் எழுதப்பட்டிருந்தால் அந்த பில்லரோடு அந்த பெயரும் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிலதெல்பியா சபையே, உன்னுடைய பெயரை என் தேவனுடைய ஆலயத்திலே நான் என்னாக்குவேன், தூணாக்குவேன். அப்படியான பொருள் என்ன தெரியுமா, அந்த பெயரை யாராலும் அழிக்க முடியாது. நானும் நீங்களும் ஜெயங்கொண்ட மக்களாக இருப்போமானால் குடும்பத்திலே நம்முடைய பெயரை அழிக்க முடியாது, சபையிலே நம்முடைய பெயரை அழிக்க முடியாது, ஒருவேளை சரித்திரத்திலே பெயரை நாம் அழிக்க முடியாது. சாது சுந்தர் சிங் என்கிற பக்தன் இருந்தார், அந்த பக்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்காக நியமித்த அந்த பெண்ணை, திருமணத்துக்காக நியமித்த பெண்ணை அலங்காரம் பண்ணி அவர் முன்னாலே நிறுத்தினார்கள். சாது சுந்தர் சிங் தன்னுடைய உறுதியிலே உறுதியாய் நின்றார். அந்த பெண்ணுடைய தகப்பனார் செல்வத்தையெல்லாம் சாது சுந்தர் சிங் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி போட்டு மறுதளி என்றார். அப்போது அவர் மறுதளிக்கவில்லை. பிறகு எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு சாது சுந்தர் சிங்கினுடைய மாமனார் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிற சீக்கருடைய தலைப்பாகை எடுத்தார். அந்த தலைப்பாகையை யாரு எந்த சூழ்நிலையும் ஒருவருடைய பாதத்தில் வைக்க மாட்டார்கள், உயிர் போனாலும். அதை எடுத்து சாது சுந்தர் சிங் பாதத்தில் வைத்து இப்போதாவது மறுதளி என்றார். அவசரம் மறுதளிக்கவில்லை. அவருக்கு விஷம் கொடுத்தார்கள், அவர் தப்பிக்கொண்டார். அவர் அருமையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் போனாலும் சாது சுந்தர் சிங்குடைய அந்த பெயர் அழியப்படவில்லை. திருநெல்வேலியிலே ரேனிஸ் மிஷினரி, அவர் 300 அதிகமான சபைகளை உருவாக்கினவர். நெல்லை பேராயத்தினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர், அவருடைய பெயர் அழியப்படவில்லை. சிவகாசியிலே அவருடைய பெயர் அழியப்படவில்லை. அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்த மக்களுடைய பேர் அழியப்படவில்லை. அப்படியானால் ஜெயங்கொண்டவருடைய பேர் ஒரு நாளும் அழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சொல்கிறார், என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் எழுதுவேன். இது என்ன நாமம் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் உபாகமத்தில் வருகிறது, மறைவானவைகள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது. ஆனால் இப்போ கடைசி காலத்தில் எல்லா இடங்களிலும் மறைவானதை அங்கே தோண்டி துளாவுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வசனத்தை விட்டு விலகுகிற கல்ட் குரூப்பாய் மாறிவிடுவோம். ஏனென்றால் வசனத்திலே எத்தனையோ காரியங்கள் நாம் கை கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆகவே பிலதேப்பே சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? பில்லர் இன் த டெம்பிள். ஆகவே அங்கே பிலதேப்பியாவிலே சாதாரண ஆலயத்திலே முக்கியமான நபருடைய பெயர்கள் அந்த ஆலயத்தினுடைய அந்த தூண்களில் எழுதப்படும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? பிலதேப்பியாவிலே ஒருவேளை நிலநடுக்க வரலாம், ஒருவேளை எரிமலைகளினால் சேதம் வந்து அந்த தூண்களினுடைய பெயர்கள் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற பெயர் அழியார். நீங்கள் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளை போய் பார்ப்பீர்களானால் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு சுவர்களையும் அநேகருடைய பெயர்லாம் என்ன செய்யிருக்கும், அங்கே செம்பு தகடில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், அழியாத நாமத்தை தன்னுடைய சபையிலே அவர் வைக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு சபையை நான் பார்க்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி என்ன செய்வான்? அருள் செய்வேன் என்று சொல்கிறார். ஜெயங்கொள்கிற இந்த லவோதிக சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள். அப்படியானால் பிதாவின் சிங்காசனத்திலே குமாரன் இருப்பது போல, குமாரன் ஆகிய ஆண்டவராக இயேசுவானவர் நாம் ஜெயங்கொள்வோமானால் திரியேக தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருகிற அனுபவத்தை தருவார். ரோமருடைய ஆட்சியாளர் சீசர், அவருடைய சிங்காசனத்தில் யாராவது மறந்து உட்கார்ந்தால் என்ன நடக்குமா? அவன் தலைக்கு அவன் உடம்புக்கு மேலே தலை இருக்க தலையை எடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சீசருடைய அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் தலை போய்விடும், ஆனால் ஜெயங்கொள்கிற நமக்கோ எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக ராஜாதி ராஜாவாய் இருக்கிற அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்தில் ஆளுகிற. அப்படியான பொருள் என்ன தெரியுமா? நாமெல்லாம் ராஜாக்கள் இல்லையா? கிரீடம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் யார் தான்? ராஜாக்கள். கையிலே செங்கோல் இல்லாட்டாலும் நாம் யார் தான்? ராஜாக்கள். ஏனென்றால் அவரால் ராஜா. அப்படியானால் நான் இன்றைக்கு காலையில் இதை வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். 7 சபைகளிலும் 7 ஜெயங்கொள்கிற அனுபவத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்டை பாருங்கள். கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். இந்த உலகமே சதம் என்று எண்ணுகிறோம், இந்த உலகமே வாழ்வு என்று எண்ணுகிறோம், பணம் பெரிது என்று எண்ணுகிறோம், பதவி பெரிது என்று எண்ணுகிறோம், ஒருவேளை இந்த உலகத்தின் அந்தஸ்து பெரிது என்று எண்ணுகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த ஜெயங்கொழுகிற மக்களுக்கு கொடுக்கிற அந்த ரிவார்டை பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாது. எழுந்திருப்போமா? ஜபம் செய்வோம். 3 காரியங்களை சொன்னேன். த டெஃபினிஷன் ஆஃப் அன் ஓவர் கம்மரை சொன்னேன். 2வது த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஓவர் கம்மரை சொன்னேன். 3வது த டிலைட்ஸ் ஆஃப் அன் ஓவர் கம்மரை சொன்னேன். ஓவர் கம்மர், ஜெயங்கொழுகிறவர். வைராக்கியம் இருக்கிறதா? மன்னிக்க முடியாத சுவாபம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே புண்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? அல்லது நம்முடைய அந்தரங்கத்திலே சில காரியங்களை ஜெயிக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிறோமா? எதனால் நாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமையாயிருக்கிறோம். பொய்யினால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் பொய்க்கு அடிமை, நீதியினால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் நீதிக்கு அடிமை, தெய்வத்தால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் நாம் தெய்வத்துக்கு அடிமை, ஆவியானவரால் நாம் ஜெயிக்கப்பட்டிருந்தால் ஆவியானவருக்கு அடிமை. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஜெயங்கொள்கிற
அனுபவத்தை தாரும். உங்கள் யாருடைய கைகளை நான் உயர்த்த சொல்வதில்லை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும், நம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நான் எனக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை திறந்த மனதோடு யோசித்து பாருங்கள். எங்கே எங்கே எனக்கு ஜெயம் இல்லையோ அங்கே அங்கே ஆண்டவரே ஜெயம் தாரும். ஜெயத்தை தருவதற்காக இந்த உலகத்திலே மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுந்தவர் நமத்தில் இருக்கிறார். கேட்டால் அவர் தருவார், கெஞ்சினால் அவர் தருவார், நோக்கி பார்த்தால் தருவார். ஆண்டவரே ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். அமைதியாக ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த காலை ஆராதனையிலே ஜெயங்கொள்கிற அனுபவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஜெயம் கொள்ள வேண்டிய பகுதிகள் ஏராளம் உண்டு என்பதை தாழ்த்தி மனந்திறந்து ஜெபிக்கிறோம். சிலர் சில காரியத்தில் ஜெயித்திருக்கிறார்கள், சிலர் சில காரியத்தில் தோற்றிருக்கிறார்கள். நாங்கள் சில காரியங்களிலே ஜெயித்திருக்கிறோம், சில காரியங்களில் தோற்றிருக்கிறோம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயங்கொள்கிற அனுபவத்தை தாரும். எங்களுடைய திருச்சபை 25வது இந்த தியான கூட்டத்தை பார்ப்பதினாலே ஜெயங்கொள்கிற அந்த அனுபவத்துக்கு தாரும். எங்கள் போதரையா, திருச்சபையின் தலைவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆவியானவர் உங்களுடைய அடியார் மூலமாக பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.